بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، ولا عاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد،
ماركتلا எந்த ஒன்றையும் நாம உருவாக்க முடியாது. மார்க்கத்தில் அல்லாஹ் எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டான். அதனால எது மார்க்கம் சொல்லப்பட்டதோ அதைத்தான் நீங்க என்ன செய்யணும். இப்ப நாங்களாக என்ன செய்ய முடியாது, வணக்கங்களை கிரியேட் பண்ண முடியாது. இப்ப ஒரு நாலஞ்சு நாளைக்கு முதல் நினைக்கிறேன், ஒரு ஒரு கிளிப் ஒன்று என்ன செஞ்சு ஃபேஸ்புக்ல ஒரு சகோதரர் அனுப்பியிருந்தாரு. ஒருவர் வந்து கத்தம் கொடுக்கறத ஆதரிச்சு பேசுறாரு. உண்மையிலேயே அவருடைய பேச்சு வந்து நாங்க இந்த இஸ்லாமிக் பேக்ரவுண்ட் இல்லாம கேட்டோம் சொன்னா சரின்னு தான் நினைப்போம். அவர் என்ன சொல்றாருண்டா, இந்த மூணாங்கத்தம், ஏழாங்கத்தம், பத்தாங்கத்தம், நாற்பதாங்கத்தம் எல்லாம் கொடுக்குறாங்களே, இதை ஒரு சாரார் வானம் சொல்றாங்க, பீலன்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, சரி இந்த கத்தத்துல நாங்க என்ன செய்யறோம். அவர் சொல்றாரு, கத்தம்னு தான் பாக்குறாங்களே அல்லாம இதுல என்ன நடக்குதுன்னு பார்க்கல. என்ன நடக்குது, சாப்பாடு கொடுக்கிறோம். சாப்பாடு கொடுக்கறது நல்ல காரியமா கெட்ட காரியமா? சாப்பாடு கொடுக்கறது என்ன, நல்ல காரியம் தானே. என்ன ஜிக்ர் செய்கிறோம், ஜிக்ர் செய்யறது நல்ல காரியமா கெட்ட காரியமா? நல்ல காரியம். குர்ஆன் ஓதுகின்றோம், நல்ல காரியமா கெட்ட காரியமா? அப்ப எனவே நாங்க கத்தம் என்ற பேர்ல மக்களை ஒன்று கூட்டி நல்லதான் செய்கிறோம். இப்ப வாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நாங்க என்ன சாராயமா குடிக்கிறோம், என்ன சார் மோசமான காரியங்களை செய்யறோமா? இல்ல. அப்ப எனவே நாங்க சேர்த்து நல்ல விஷயங்களை தானே செய்யறோம். அப்ப நல்ல விஷயங்களை செய்யறதுல வந்து என்ன தப்பு இருக்கிறது? சகோதரர்கள், உண்மையில் இவருடைய பார்வை வந்து அதாவது இது இந்த காரியத்தை வந்து இது நல்லது அப்படின்னு தான் பாக்குறாரு. இப்ப எங்களுக்கு தெரியும், மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அமலை செஞ்சாலும் நாங்க பார்க்கணும், அல்லாஹ் ரசூல் இப்படி ஒன்றை செய்து காட்டினார்களா இல்லையா. இந்த பேசிக்க மறந்துட்டார். இந்த பேசிக் என்ன, இப்ப ஃபஜ்ர் தொழுகைக்கு நாலு ரக்கா தொழுகொண்டு வைங்களே, சரி மூணாவது ரக்காத்துல என்ன ஓத போறீங்க? அப்படி இருந்தா மூணாவது ரக்கத்துல என்ன செய்ய போறீங்க? பிஸ்மி சொல்லி, அல்ஹம்து சொல்லி, சூரத்துல் ஃபாத்தியா ஓதி, இது நல்ல காரியமா கெட்ட காரியமா? நல்ல காரியம் தானே. சரி நாலாவது ரக்காத்தோண்டு தொழுதோண்டு வைங்க ஃபஜ்ருக்கு, ஃபஜ்ர ரெண்ட நாளாக்குவோம். இப்ப மூணாவதுலே நாலாவதுலே நாங்க என்ன செய்ய போறோம், மோசமான காரியத்தையா செய்ய போறோம்? இல்லையே, நல்லதானே செய்ய போறோம். அப்ப நல்லதுன்னு மட்டுமா பாக்குறோம் இங்க? இல்ல, நல்லது என்றது மட்டும் பாக்குறல்ல, அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டல் கிடையாது. இப்ப நபியுடைய காலத்துல பல சஹாபாக்கள் மௌத்தா போனாங்க, அவருடைய மனைவிமார்கள் மௌத்தா போனாங்க. யாருக்கு நபி அவர்கள் இவ்வாறான ஒரு சடங்கை செய்தார்கள்? இப்ப அந்த காலத்துல எல்லாரும் ஏழைகளா? இல்ல, பணக்கார சஹாபாக்கள் இருந்தாங்க. உஸ்மான் ரதியல்லாஹுவங்க பெரிய பணக்காரர், அப்படியே இல்லையா? ரசூல்லாட ரெண்டு மகளை முடித்து ரெண்டு மகளுமே மௌத்தா போனாங்க. நபி அவங்க சொன்னாங்க, எனக்கு மூணாவது ஒரு மகள் இருந்தாலும் அதை உஸ்மானுக்கு முடித்து கொடுப்பேன். மூணாவது ஒரு மகள் இருந்தாலும் என்ன செய்ய, உஸ்மான் யாருன்னு கேட்டீங்கன்னா சஹாபாக்கள்ல பெரிய பணக்காரவர். தபூக்குடைய போருக்கு அந்த போர் படைகள்ல மூன்றுல ஒரு பகுதிக்குரிய செலவு பொறுப்பை பாரமெடுத்தவர். மனைவிக்கு கத்தம் கொடுக்கிறது அவருக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல. முழு மதீனா மக்களையும் கூப்பிட்டு என்ன செஞ்சிருப்பாரு, நபி அவங்க சொல்லியிருந்தா சாப்பாடு போட்டிருப்பாரு, விக்ர மஜ்னு சொல்ல வச்சிருப்பாரு, கூப்பிட்டு குர்ஆன தமாம் செஞ்சிருப்பாரு. ஆனா நடக்கல. அப்ப இதுல இருந்து நாங்க என்ன விளங்குறோம், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்யல, இவ்வாறான ஒரு காரியத்தை எங்களுக்கு. அப்ப எனவே எங்களுடைய பார்வை வெறுமனே அது நல்லது என்று மட்டும் இருக்கக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிகாட்டல இருக்குதா இல்லையான்றதை பார்க்கணும். நபி அவங்க சொன்னாங்க, மன் நதர அய்யுதி அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு வழிபடுவதற்கு யார் நேர்ச்சை செய்வாரோ அவர் அதை செய்யட்டும்ண்டாங்க. யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்கு நேர்ச்சை செய்வாரோ அவர் என்ன செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாதுண்டாங்க. அவர் அதை இப்ப நபி பள்ளி வாசலுக்கு வராங்க, ஒரு சஹாபியை பாக்குறாங்க, வெளியே நிக்கிறார், அவர் வெயில நிக்கிறார். அப்ப ஒரு சஹாபி அனுப்பி விட்டாங்க, அவரை கூட்டிட்டு வாங்கன்னு கேட்டாங்க. இல்ல, அவர் என்ன வெளியில நிக்கிறாருன்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், வெயிலில் நிற்பதற்கு நேர்ச்சை செய்திருக்கிறாரு. நான் வெயில நிக்கிறதுக்கு என்ன நேர்ச்சை செய்திருக்கிறார், விட்டு போட்டு உள்ள வர சொல்லுங்க. அந்த நேர்ச்சியை விட்டு போட்டு உளுக்க வர சொல்லுங்க. எங்களுக்கு தெரியும் பிரபல்யமான ஒரு சம்பவம், சகோதரர்களே, மூன்று சஹாபாக்கள் நபியுடைய மனைவிமார்கள் இடத்துல வந்து ரசூலுல்லாஹ் இபாதத்தை பத்தி கேள்வி கேட்டு போட்டு மூணு பேரும் எடுத்த முடிவு என்ன, ஒருத்தர் முடிவெடுக்கிறார் இரவெல்லாம் நின்று வணங்க போகிறேன், அடுத்தவர் முடிவெடுக்கிறார் பகலெல்லாம் நோன்பு முடிக்க போறேன், மூன்றாமவர் முடிவெடுக்கிறார் இனி நான் திருமண வாழ்க்கை வாழ மாட்டேன். இப்ப இவங்க எடுத்த முடிவுகள்ல மோசமான முடிவுகள் அல்ல, யாரும் நைட்டெல்லாம் நான் இனி குடிக்க போறேன், மற்ற ஒரு பகலெல்லாம் நான் விபச்சாரம் செய்ய போறேன், இப்படி முடிவு எடுத்தாங்க? இல்ல, நல்ல காரியங்களை செய்வதாகத்தான் என்ன செய்தார்கள், முடிவெடுத்தார்கள். இப்ப திருமணம் முடிக்க மாட்டேன் என்று முடிவெடுத்தாரே, அவர் திருமணம் முடிக்காம நான் தவறான வழியில போவேன்றதுக்கு, திருமணம் முடிக்காம இபாதத்தில் ஈடுபட போறேன், அதுதான் அவருடைய நோக்கம். இரவு பகல் ஏன்னா வைஃப் இருந்தா என்ன செய்யணும், அவக்கும் நேரம் கொடுக்கணும், அதுல பிரச்சனை எல்லாம் இருக்குது நிறைய, விளங்கிச்சா? அப்ப அவர் என்ன பார்த்தாரு, அதை ஃபுல்லா விட்டு போட்டு நாங்க என்ன செஞ்சிருவோம், முழுமையா இபாதத்தில் ஈடுபடுவோம். நபி அவர்கள் அங்கீகரித்தார்களா மறுத்தார்களா? வந்து கூப்பிட்டு சொன்னாங்க, அந்துமுல்லதீன குல்தும் கதா வகதா, நீங்க தான் இப்படி இப்படி எல்லாம் பேசிக்கொண்டவர்களான்னு கேட்டாங்க. அப்ப அவங்களும் பயப்படல, ஏ நாங்க மோசமான முடிவு எடுக்கலையே. அந்த சஹாபாக்கள் உடனே சொன்னார்கள், ஆம் யார சூழல்லா, நாங்க தான். அப்ப சொன்னாங்க, நான் உங்களை விட அல்லாவை அதிகம் அஞ்சுபவன், என்னுடைய வழிமுறை என்ன தெரியுமா, இரவில் தூங்குகிறேன், தொழவும் செய்கின்றேன், பகலில் நோன்பு பிடிக்கிறேன், பிடிக்காமல் இருக்கிறேன், திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கை வாழ்கிறேன். சொன்னாங்க, இதுதான் என் வழிமுறை, யார் இதற்கு மாறு செய்வாரோ அவர் எம்மை சார்ந்தவர் அல்ல. அப்ப எனவே நல்ல காரியமாக இருந்தாலும் நாங்களாக முடிவெடுப்பது வந்து மார்க்கம் அனுமதிக்கக்கூடியது அல்ல. மார்க்கம் என்ன செய்யணும், எங்களுக்கு அதுக்கு அனுமதி தர வேண்டும். இப்ப ஒருவர் 100,000 தடவை சுபஹானல்லாஹ் சொல்லணும்னு நினைக்கிறாருன்னு வைங்க, நினைக்கிறார் 100,000 தடவை சுபஹானல்லாஹ் சொல்லுவோம், கூடுமா கூடாதா, கூடுமா கூடாதா? ஆ, என்ன பதில், ஏன் கூடும், அல்லாஹ் புகழ்றதுன்னு மட்டும் பார்த்தா இப்ப அவங்களும் என்ன அல்லாஹ் தொழுகிறதுக்கு தான் நைட்ல என்ன செஞ்சாங்க அனுமதிக்க. இப்ப நாங்க என்ன பார்க்கணும், இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா இல்லையா? அனுமதி இருக்குது. நபி அவங்க சொன்னாங்க, யார் 100 தடவைகள் சுபஹானல்லாஹ் சொல்லுவாரோ, 100 தடவைகள் சுபஹானல்லாஹ் சொல்லுவாரோ, அவருக்கு என்ன செய்யும், அவருக்கு வந்து 1000 நன்மைகள் கிடைக்கும். 1000 பாவம் மன்னிக்கப்படும், 1000 நன்மை கிடைக்கும். 100 தடவை செய்யறவருக்கு 100 தாண்டி செய்யவான்னு நபி சொல்லல, 100 100 நீங்க எத்தனை செஞ்சரியும் போடலாம், 100 100 நீங்க என்ன செய்யலாம். சரி, தொழுகைக்கு பிறகு சுபஹானல்லாஹ் சொல்ல சொன்னார்கள், எத்தனை தடவை, எத்தனை தடவை, 33 தடவை. சரி, இப்ப ஒருத்தர் இப்படி நினைச்சா, தொழுந்த போறோம், எனக்கு வேலை இல்லை, அதனால சுபஹானல்லாஹ் 300, அல்ஹம்துலில்லாஹ் 300, அல்லாஹ் அக்பர் 300 அப்படின்னு முடிவெடுத்தா என்ன ஆகும், சரியா பிள்ளையா பிள்ளை? ஏன், அல்லாஹ் ரசூல் 33 என்று என்ன செய்தார்கள், வரை அறுத்தார்கள். 33 செஞ்சு முடிச்ச பிறகு நீங்க 3000 சரி செய்யுங்க, அது பிரச்சனை இல்லை, முதல்ல இதை முடிங்க, அதுக்கு பிறகு நீங்க எத்தனை வேண்டாலும் செஞ்சுக்கோங்க. அப்ப எனவே சகோதரர்களே, மார்க்கத்தில் நாங்க இபாதத் செய்யற நேரத்தில் என்ன செய்யணும், மார்க்க வழிகாட்டல் இருக்குதான்னு பார்க்கணும். நாங்க இப்படி பார்க்க கூடாது, எப்படி நல்ல காரியம் தானே அப்படின்னு மட்டும் பார்க்கறது பிள, நல்ல காரியமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் மார்க்கம் என்ன செய்யணும், அதற்கு வழிகாட்டவும் செய்யணும். இந்த ரெண்டு அடிப்படையும் இல்லாட்டி நாங்க என்ன செஞ்சிருவோம், தவறான வழியில போயிருவோம். மார்க்கத்தில் நாங்க நினைச்சு எதையும் என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. இதுல நாங்க மிச்சம் கவனமா இருக்கணும், மார்க்கம் என்று எதை செய்தாலும் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதாக இருக்க வேண்டும். சகோதரர்களை, இதை கொஞ்சம் நாங்க கவனம் எடுத்து ஒரு 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 என்ன ஆய்வு செய்வோம் என்று சொன்னால், நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும், இபாதத் என்று நாங்கள் எதையெல்லாம் செய்கின்றோமோ அதை ஒவ்வொன்றிலையும், இது மார்க்கத்தில் சொல்லப்பட்டதா இல்லையா, சொல்லப்பட்டதா இல்லையா என்ற ஒரு சேர்ச் உண்டு. சாதாரணமாக செய்தால் சரியா பிள்ளையான்றது என்ன செஞ்சிரு, எங்களுக்கு விளங்கிரும். இப்ப உங்கள்ட்ட ஒரு மனசுல வரும், ஒரு மோலையிட்ட கேட்டா ஓகேன்றாரு, ஒரு முன்னமிட்ட கூடான்றாரு, அப்ப அவங்க தான் எங்களை போட்டு குழப்பறாங்கன்னு சொல்லுவாங்க. ஒருவர்கிட்ட கேட்டா கத்த மோதுறது கூடாதுன்றாரு, இன்னொருத்த கேட்டா கூடும்ன்றாரு, ரெண்டு பேரும் யாரு தான். சரி, ரெண்டு டாக்டர் மாதிரி இப்படி சொன்னா நீங்க என்ன செய்வீங்க, ஒரு டாக்டர் சொல்றாரு உங்களோட ஹார்ட்ல ஓட்டன்றாரு, அடுத்த டாக்டர் சொல்றாரு இல்லைன்றாரு, என்ன செய்வோம் நாங்க, என்ன செய்வோம், மூணாவது மட்டுமா, நாலாவது அஞ்சாவதா, 10 டாக்டரை போய் சந்திப்பான், 10 டாக்டரை சந்திச்சு என்ன இருக்கா இல்லையா செக் பண்ணுவாங்க. அப்ப பாருங்க, ஹார்ட்ல ஒரு ஓட்டன்னு சொன்னா இதனால ஏற்பட போவது என்னன்னு கேட்டீங்க சகோதரர்களை, உடம்புக்கு ஆபத்து தான். எந்த நோயா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய கேன்சர் போன்ற நோயா இருந்தாலும் சரி, அந்த நோயால ஈமானுக்கு ஒண்ணும் செய்யலாது, அப்படித்தானே? அந்த நோயால எதுக்கு எஃபெக்ட் உண்டாக்கியாலும் பாடிக்கு தான். ஆனா இந்த மாதிரி தவறான கொள்கைகள் மூலமாக என்ன நடக்கும், ஈமானுக்கு ஆபத்து வந்துடும், ஈமானுக்கு ஆபத்து வந்துடும். அப்ப பாடிக்கு ஆபத்துன்ற விசாரிக்கிறோமா இல்லையா? அப்ப ஈமானுக்கு ஆபத்து வரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் ஏன் நாம் பல உலமாக்களிடம் விசாரிக்க கூடாது? எங்களுக்கு தெரியும், ஒரு கருத்து சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா, அதாவது இந்த குடும்பத்துக்குள்ள கல்யாணம் முடிச்சா பிள்ளைகள் குறையா பிறக்கிறன்ற ஒரு கருத்து இருக்குதானே, மாமியில் மாவளை காசியில் மாவளை இப்படி கல்யாணம் முடிச்சா என்ன, அப்படி சிலது நடந்திருக்குது, அப்படி சிலது என்ன நடந்திருக்குது. அதனால இப்படி ஒரு நம்பிக்கை சமூகத்தில் என்ன அப்படி கொஞ்சம் லேசா ஊடுருவி தான் இருக்குது. இப்போ எங்களுக்கு தெரியும் ஐயூப் நபிக்கு பெரிய ஒரு சோதனை ஏற்பட்டது அப்படித்தானே. இப்போ பிள்ளைகளுக்கு ஐயூப்னு பேர் வைக்கிறதுன்னு சில ஆக்கள் என்ன செய்யறாங்க, ஓ வானம் வந்த ஐயூப் நபிக்கு மாதிரி மாற இவனுக்கும் சோதனை செஞ்சிடும் வந்துடும் அப்படி சொல்லியல. அப்ப இந்த கியாஸ் அப்படி நடந்தாலும் இப்படி நடக்க முடியாது, சரியா இது, இது பிள சகோதரர்களே. ஒருவருடைய ஸ்பீச்சில் நான் கேட்டேன், அவர் சொல்றாரு இந்த கருத்தை, இப்படி குடும்பத்துக்குள்ள திருமணம் செய்தால் பிள்ளைகள் இவ்வாறு குறையாக பிறப்பார்களா இல்லையா என்பதை நான் கிட்டத்தட்ட 200 டாக்டர்ஸ் மார்ட்ட கேட்டேன்றாரு. 200 எத்தனை டாக்டர், 200 டாக்டர்ஸ் மார்ட்ட. அவர் சொல்றாரு வைத்திய ரீதியாக இது ஊர்ஜிதம் செய்யப்படல, மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையே தானே அன்றி என்ன செய்யல, வைத்திய ரீதியாக இது ஊர்ஜிதம் செய்யப்படவில்லை. சகோதரர்களை, குடும்பத்துக்கு வெளியே முடிச்சாக்களுக்கு நடந்தா நெய்கிது, குடும்பத்துக்கு வெளியே முடிச்சாக்களுக்கு பிள்ளைகள் குறைய பிறக்க இல்லையா, பிறந்துதான் இருக்குது. அதனால இது ஒரு காரணம் அல்ல. இப்ப இந்த மாதிரியான தவறான நம்பிக்கையில் மனிதன் ஆளாகும் போது வாழ்க்கையில் பல பாதிப்புகளை அது உருவாக்குகின்றது. எனவே இந்த மாதிரி கத்தம் கொடுக்கிறது கூடுமா கூடாதா, ராத்தி போதுறது கூடுமா கூடாதா இப்படின்னு சொல்லி ரெண்டு ஆலிசா ஒருவர் ஓகேன்றார் ஒருவர் கூடாது என்றார். இப்ப என்ன செய்யறது என்றால் சகோதரர்களே, விசாரணை இருக்குதானே, இந்த விசாரணை எங்களுக்கு தெளிவான ஒரு பதிலை தரும். விளங்கிச்சா, விசனாக்கள் நீங்க பாத்தீங்கன்னா விசாரிக்கும் போது அவருக்குண்டு சில ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட மட்டும்தான் கேட்பாரு, அவங்களோட ஜமாத்து அவங்களோட கொள்காக்கள், அதுக்கு வெளியே போயிட்டு கேட்கறதுக்கு பயம். விளங்கிச்சா, இதுவும் பாதிப்பை உண்டாக்கிடும் சமயத்தில். நாங்க நம்பிக்கையாளர்களா கருதக்கூடிய எந்த ஒரு ஆலிமடத்திலேயே நாங்க என்ன செய்யலாம், மார்க்க விவகாரங்களை விசாரிக்கலாம். அவர் பதில் சொல்லும் போது பாருங்க, குர்ஆனை ஹதீஸை மேற்கோள் காட்டி பதில் சொல்கிறாரா, குர்ஆனை ஹதீஸை மேற்கோள் காட்டி என்ன பதில் சொல்கிறாரா என்பதையும் கூட நாங்க ஆய்வு செய்வோம் என்று சொன்னா, சகோதரர்களே இது செய்யப்படுவது சரியா பிழையா என்றது தெளிவாக விளங்கிறோம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.